الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم وقال الله تبارك وتعالى والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال الله تبارك وتعالى وجعلناهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل مولود يولد على الفطرة فأبواه يهودانه ويمجسانه وينصرانه أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கு உரித்தாகும் சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தமு தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்களில் இருந்தும் முற்று முழுதாக விலகி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருப்பது இந்த உலகத்தை அனுபவித்துவிட்டு அதற்கு பிறகு இன்னொரு உலகத்தை நோக்கி போவதற்காக அல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பி இருக்கின்ற காரணம் இன்னொரு உலகத்துக்காக, அதாவது மறுமைக்கு தயாரிப்பு செய்வதற்காக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அனுப்பி இருக்கின்றான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறார்களோ நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் பாடமாகிவிட்டது, கஷ்டமாகிவிட்டது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இன்னொரு உலகத்துக்காக தயாரிப்பு மேற்கொள்ளும் இடம்தான் இந்த உலகம் என்பதை புரிந்தார்களோ, இது வாழும் இடமல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்கும் இடம் என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சோதனையும் கஷ்டமும் ஒரு பாடமாக கஷ்டமாக புரியல. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் விசாரணையில் அகப்பட முடியுமானவர்கள். ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்க முடியும். ரப்பு யாரை விசாரிக்காமல் மன்னிக்கின்றானோ விட்டுவிடுகின்றானோ அவர்களை தவிர மற்ற அனைவர்களும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட போகின்றவர்கள் என்பதை குறிப்பிடுகின்றான். ஆகவேதான் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கின்ற நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த கேள்விகளுக்கு பதில்களை தயாரிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான், நீங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நியமத்தும் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுபவைகள் தான். இன்பங்களை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவீர்கள். உலகத்தில் எந்தெந்த இன்பங்களை நியமத்துகளை அனுபவித்தீர்களோ அந்த நியமத்துகள் அனைத்துக்கும் உங்களிடத்தில் கேள்விகளுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குறிப்பிடுகின்றான். உலகம் ஒரு நியமத், பார்வை ஒரு நியமத், உயிர் ஒரு நியமத், கண் ஒரு நியமத், காதொரு நியமத், இதுபோன்று உலகத்தில் நாம் தொட்டது பிடித்ததுகள் அநேகமானவைகள் ஞாபத்துகளாக அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் வைத்திருக்கின்றான். அந்த ஞாபத்துகளுக்கு அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் கேள்விகளுக்கு கேட்க இருக்கின்றான். ஆகவே ஒரு கேள்விகளுக்கு எதிர்பார்த்திருக்க வேண்டிய நாம் எவ்வளவு ஒரு பயத்துடன் அச்சத்துடன் தடுமாறிக்கொண்டும் அல்லது தயாரித்துக் கொண்டும் அங்கே போய் அகப்பட்டுக் கொள்ளாமல் எப்படி நடக்கலாம் என்பதையும் சிந்தித்தவர்களாகத்தான் வாழ வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிலே பகல் நேரம் லுஹருடைய நேரத்துக்கு முன்னால் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள், சையிதுனா அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அங்கே மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நூலில் இந்த சரித்திரம் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஜிதுகுமா, இந்த இடத்துக்கு உங்கள் இருவரையும் எது கொண்டு வந்தது, எதற்காக இந்த நேரத்தில் வந்தீர்கள், வளமையில் மஸ்ஜிதுக்கு வராத நேரத்தில் இன்று வந்திருக்கிறீர்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒன்றுமல்ல, வீட்டிலே சாப்பிடுவதற்கு வழி இல்லை, உணவு எதுவுமே இல்லை, பசியினால் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் பசியுடன் தான் இருக்கின்றேன். மூன்று பேருமாக இணைந்து ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோட்டத்துக்கு போகின்றார்கள். அவர்களுடைய வீடும் அங்கே இருக்கிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உம்மத்திலே உள்ள ஆகப்பெரிய ஈமான்தார்கள் இருவரையும் பார்த்ததற்கு பிறகு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், ஏதோ ஒரு தேவைக்காக இந்த இருவரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் உணவு தயாரிக்கப்படுகிற வரையில் உண்பதற்காக அவர்கள் ஈச்சம்பள குலைகளையும் அதேபோன்று அந்த தோட்டத்தில் இருந்த மிகவும் மதுரமான இன்பமான தண்ணீரையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதற்கிடையில் உணவு தயாராகிறது, ஆடு அங்கே அறுக்கப்பட்டு கறி சமைக்கப்படுகிறது, ரொட்டியும் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ரொம்ப பசியுடன் போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அங்கே இருந்த பேரீத்தம்பழங்களை எடுத்து சாப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பேரீத்தம்பழத்துக்கும் கியாமத்தில் கேள்வி கிடக்கிறது. இந்த பேரீத்தம்பழத்துக்கும் குடித்த இந்த தண்ணீர் மிடருக்கும் கியாமத்தில் கேள்வி கிடக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது. கையில இருந்த ஈத்தம்பழ கொட்டைகளை எடுத்து கீழே அடிக்கின்றார்கள். சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பட்டினியுடன் வந்து இவரிடத்தில் பிச்சை வாங்குவது போன்று வந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறோம், இந்த பேரீத்தம்பழங்களுக்கும் கியாமத்தில் கேள்வி கணக்கா? அப்படியாக இருந்தால் எதிலிருந்து நாம் கேள்வி கணக்கில் இருந்து தப்பலாம், எவற்றை செய்து உலகத்தில் கேள்வியில் இருந்து விடுபடலாம் என்று கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயத்தை சொன்னார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய மானத்தை மறைக்கும் அளவுக்குள்ள ஆடை, மானத்தை மறைக்கின்ற அளவுக்கு ஆடை, ஆடம்பரமான ஆடை அல்ல, அலங்காரமான ஆடை அல்ல, அவுரத்தை மானத்தை மறைப்பதற்கு எவ்வளவு ஆடை தேவையோ அந்த அளவுக்கு ஆடை உடுத்திருக்கிறார். அவரை வெயிலினுடைய சூட்டிலிருந்தும் மழை வெள்ளத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய வீடு, வெயிலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய, மழை பெய்ந்தால் நனைந்து விடாமல் தானும் தன்னுடைய பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஒரு வீடு, அதே போன்று தன்னுடைய இடுப்பை நேரையாக்கி வைத்துக் கொள்வதற்கான ஒரு சாப்பாடு. இந்த மூன்றுக்கும் அப்பாற்பட்ட அனைத்தும் கியாமத்தில் விசாரிக்கப்பட முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நாயீம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த நியமத்துகளை பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கத்தான் போகின்றான், நீங்கள் விசாரணைக்கு நிச்சயமாக உட்படுத்தப்படுவீர்கள் என்ற ஆயத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு பேரீச்சம்பழத்துக்கே கேள்விகளுக்கு இருக்கிறது. அந்த கேள்விகளுக்குரிய செய்தியை கேட்டு இந்த உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய ஈமான்தாரிகள் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவ்விருவர்களுக்கும் பயமும் அச்சமும் ஏற்படுகிறது என்றால், அதை விடவும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு கடினமான எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, பாரமான எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், சொன்னார்கள், அலா குல்லுக்கும் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் மெய்ப்பாளர்கள். எதற்காக சொன்னார்கள், நிறைய பேர் நினைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் எங்களை சும்மா விட்டுடுவான், எங்களை விசாரிக்க மாட்டான், எங்களை அனுப்பி இருப்பது காலையில் எழுந்து தொழிலுக்கு போக, ருசி ருசியாக சாப்பிட, வீடு கட்ட, அதே போன்று திருமணம் முடிக்க, பிள்ளைகளை பெற்று அவர்களை பாதையில் வளரவிட, அதற்கு பிறகு மூத்தானால் சுவர்க்கத்துக்கு நேரே அனுப்பி விடுவான் என்ற மமதையில் பல பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கருமூலங்களை ஆகிராவின் பக்கம் அவர்களுக்கு மறுமைக்கு தயாரிக்க உதவியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அலா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவர்களும் விசாரணை, நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்புதாரிகள், நீங்கள் பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் தான் பொறுப்பென்று உணர்கிறீர்கள், பலருக்கு இன்னும் பொறுப்பே சிந்தனைக்கு வரல. பொறுப்புதாரிகள் என்று சொன்னால் பல பேர் யோசிக்கிறார்கள், நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, நான் என்ன பொறுப்புதாரி, எனக்கு அல்லாஹ் என்ன பொறுப்பு தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த பொறுப்புகள் சாமானியமானதல்ல, சாதாரணமான பொறுப்புகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, அவரவருடைய பராமரிப்பு பொறுப்புகளை பற்றி எப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்பதை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு பயம் உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கேயோ ஒரு போலீஸில் இருந்து வந்து ஒருவருடைய வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள், நாளை 9 மணிக்கு போலீஸுக்கு ஆஜராகணும், நாளை 9 மணிக்கு போலீஸுக்கு ஆஜராகணும், அல்லது நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு வருகிறது, நாளை நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கணும். எவ்வளவு தூரம் இந்த மனிதன் பதறுவான், எத்தனை எத்தனை சட்டத்தரணிகளை அணுகுவார், எத்தனை முக்கியஸ்தர்களை அணுகுவார், அந்த இரவு தூக்கம் போகாது, பசியாக இருக்காது, தாகமாக இருக்காது, தூங்கியும் தூக்கம் வராது, அதிகாலையிலே விழித்தெழும்புவார், இருக்கின்ற துஆக்கள் அனைத்தையும் ஓதுவார். மஹ்லூக்குடைய ஒரு உத்தரவு, போலீஸ் என்பது ஒரு மஹ்லூக், நீதிமன்றம் என்பது ஒரு மஹ்லூக், மஹ்லூக்குடைய ஒரு உத்தரவுக்கு மனிதன் இவ்வளவு பயந்து நடங்குகின்றான். ஹாலிக் நோட்டீஸ் இப்பவே கொடுத்து விட்டான், ஹாலிக் குர்ஆனிலே எங்களுக்கு பத்திரத்தை கொடுத்து விட்டான், கியாமத்தில் நீங்கள் விசாரிக்கப்பட போகிறீர்கள், தயாராகுங்கள். ஹாலிக்குடைய உத்தரவை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிவிட்டார்கள், அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்தி. அதற்கு பிறகு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 விஷயங்களை விசேடமாக சொன்னார்கள். அதிகமான பேர்கள் அகப்பட்டுக் கொள்ளுகின்ற இடம் இதுதான், அதுதான் தன்னுடைய குடும்பத்தை சரியாக கவனிக்காதவர்கள், குடும்பத்துக்கு சரியான தர்பியா கொடுக்காதவர்கள், மனைவிக்கு தீனை கொடுத்து தீனுடைய ஒரு மகவலை உருவாக்காதவர்கள், வளர்கின்ற பிள்ளைகளை சுவர்க்கவாதிகளாக மாறுவதற்குரிய சூழலை உருவாக்காதவர்கள், இவர்கள் கியாமத்தில் முதன்மையாக அகப்பட்டுக் கொள்வார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபர்ரஜுல் ராயின் ஃபீ பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. ஒரு ஆண் அவருடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி, மனைவிக்கு கணவன் தான் பொறுப்பு, பிள்ளைகளுக்கு தகப்பன் தான் பொறுப்பு, வீட்டுடைய உள்வெளி அனைத்து விஷயங்களுக்கும் உள்ள நிர்வாகி அந்த கணவன் தான், ஆண் தான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இந்த பொறுப்புக்கு அல்லாஹ் கியாமத்தில் உங்களை விசாரணை நடத்துவான், இந்த பொறுப்புக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கியாமத்தில் விசாரணை நடத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆண்களோடு நின்று விடாது, குடும்பத்தினுடைய மற்ற பொறுப்புதாரி தான் அந்த குடும்பத்தில் உள்ள தாய், ஒரு கணவனுடைய மனைவி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅயத்திஹா. ஒரு பெண் அவள் வீட்டினுடைய உள் நிர்வாகி, வீட்டினுடைய உள் விவகாரங்கள் அனைத்துக்கும் அவள் பொறுப்புதாரி, பிள்ளை வளர்ப்புக்கு அவள் பொறுப்புதாரி. சொன்னார்கள் வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅயத்திஹா, அவளுடைய பராமரிப்பை பற்றி அவளிடத்தில் கியாமத்தில் விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பேச்சிலிருந்து புரியுது, எல்லா ஆண்களும் விசாரிக்கப்பட போகிறார்கள், அல்லாஹ் யாரை பிடித்து விசாரிக்க போகின்றானோ, ஆண்கள் அனைவர்களும் விசாரிக்கப்படலாம், பெண்கள் அனைவர்களும் விசாரிக்கப்படலாம், ஏன் அனைவர்களும் குடும்பம் நடத்தியவர்கள், குடும்பத்தின் பொறுப்புதாரிகள் தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது எங்களுக்கு சிந்தனை வந்திருக்கலாம், அல்லாஹ் என்னதை பற்றி கேட்க போகிறான், குடும்பத்துடைய பொறுப்புதாரி என்றால் என்ன நான் பொறுப்பு சொல்ல வேண்டும், அல்லாஹ் எதனை விரும்புகின்றான், அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பொண்டை சொல்லிவிட்டு எங்களை நடுத்தருவிலே விட மாட்டான், நீயே எப்படியாவது பாதுகாரு என்று சொல்ல மாட்டான். மாற்றமாக வழிகளையும் காட்டுவான். உன்னுடைய குடும்பம் ஒரு தலையை சிறந்த குடும்பமாக மஹல்லாவில் உள்ள மக்களினால் போற்றப்படக்கூடிய, யாரும் பார்த்து காரி துப்பி விடாமல் அசிங்கமான விஷயங்களை பேசிவிடாமல் பாதுகாக்கப்பட்ட ஒரு குடும்பமாக உன்னுடைய குடும்பம் மாறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதற்குரிய விசேட நிபுணர்களையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். குர்ஆனிலே பாருங்கள், சில நபிமார்களுடைய பெயர்களில் சூராக்கள் இருக்கிறது. சூரா இப்ராஹிம், சூரா ஹூத், சூரா யூசுப், இது போன்று சூரா முஹம்மத் என்றெல்லாம் சூராக்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு நபியிடத்தில் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கிறது. ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு விஷயத்திலே வழிகாட்டினார்கள். இது போன்று நபி அல்லாத சிலருடைய பெயர்களையும் அல்லாஹ் சில சூராக்களுக்கு பெயராக சூட்டியிருக்கிறான். அதிலே ஒருவர் தான் லுக்மானுல் ஹகீம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இவர் ஒரு நபி அல்ல, ஒரு நபியிடத்தில் வேலை பார்த்த ஒரு அடிமை. அவருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் ஞானத்தை கொடுத்திருந்தான். லுக்மான் என்று குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம், இவரும் ஒரு நபி அல்ல, அல்லாஹ்வை நெருங்கிய ஒரு பெண். அவருடைய பெயரிலும் ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராக்களுக்கு அவர்களுடைய பெயர் வைத்ததில் நிறைய ஹிக்மத்துகள், நுணுக்கங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். லுக்மானுல் ஹகீமுடைய பெயரை சூடியதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொறுப்புகளுக்காக, எந்த குடும்ப வாழ்க்கைக்காக எங்களை கியாமத்தில் அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறானோ அந்த பொறுப்பை இலகுபடுத்தும் முகமாகத்தான் சூரா லுக்மான் இருக்கிறது. பிள்ளைகளை எப்படி தர்பியத் கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் நல்லவர்களாக எப்படி வருவார்கள், ஒரு தகப்பனுடைய பேச்சு எப்படி அமைய வேண்டும், தகப்பன் எந்த இடத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும், தகப்பன் எந்த வழியில் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும், தாயுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், இதிலே ஒரு விசேட நிபுணர் ஹதரத் லுக்மானுல் ஹகீம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் காரணம் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லுக்மானை பற்றி அறிமுகம் செய்யும் போது சொல்லுகின்றான், நாங்கள் ஹதரத் லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். ஹிக்மத் என்பது நுணுக்கம். எதிலே நுணுக்கத்தை கொடுத்தான்? வழி தவறி போகின்ற வாலிபர்களை, இளைஞர்களை, சிறுவர்களை வழி தவற விடாமல், வழி தவறி போய்விடாமல் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வரக்கூடிய நுணுக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுப்பதில் ஒரு ஹிக்மத்தை கொடுத்திருந்தான். ஹிக்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? தஃப்ஸீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், எல்லா மனிதர்களும் சாதிப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை சுருக்கமான குறுகிய வழியில் இலகுவாக சாதிக்கக்கூடிய சிந்தனை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். இன்று எல்லா குடும்பங்களிலே பாருங்கள், ஒரு பிள்ளைக்கு ஒரு வயது, இரண்டு வயது, மூன்று வயது, ஐந்து வயதாகும் வரைக்கும் முழுமையாக தாய் தந்தைகளுக்கு அந்த பிள்ளைகள் கட்டுப்பாடாக இருக்கிறார்கள். தகப்பன் எதிர்பார்க்கிறார், இவன் சஹாபிய போல வந்துடுவான், அல்லது இமாம் ஷாபிய போல வந்துடுவான், இமாம் புகாரிய போல வந்துடுவான், அல்லது இந்த நாட்டுக்கே பெரிய ஒரு முஃப்தியாக வந்துடுவான். இந்த எண்ணங்கள் எல்லாம் அஞ்சு வயசு வரதான், அஞ்சு பிந்திருச்சா, ஆறு ஏழு எட்டு என்று வரும்போது தகப்பனுக்கு தெரியுது இவன் ரூட் மாறுது, இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இவனிடத்தில் இருக்குது, அபூ ஜஹலுடைய லைன்ல போய் கொண்டிருக்கிறார், உத்துபாவுடைய லைன்ல போய் கொண்டிருக்கிறார், குடிகாரனாக மாறப் போறார், போதை வஸ்துக்களுக்கு அடிவடை போகின்றார், கள்ளனாக மாறப் போகிறார், துரோகியாக மாறப் போகிறார், பெற்றோர்களை இம்சைப்படுத்தும் கேவல பிடித்தவனாக வரப்போகின்றார். தகப்பனுக்கே அவருடைய ரூட் வழங்குது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்பொழுது பத்து பதினைந்து வயதாகும் போது தகப்பன் அவரை கைவிட்டாச்சு. இப்ப அவருடைய இஷ்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்குதான் அதிகமானவர்கள் பிழை விடுகின்றார்கள். இவர்கள் ஏன் இந்த பிழை விடுகிறார்கள், ஏன் இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, அந்த பிள்ளைகளை சரியானவர்களாக ஏன் உருவாக்க முடியாமல் போய்விட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லுக்மான பாருங்க, அவர் அவருடைய பிழைகளை எவ்வளவு அழகாக வழி நடத்தினார். அந்த போதனை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், யாருக்கு ஹிக்மத் கிடைத்து விட்டதோ பெரும் சொத்தை அவர் எடுத்துக்கொண்டார். உமையுத்தல் ஹிக்மத் ஃபக்கத் ஊதிய கைரன் கசீரா, யாருக்கு ஹிக்மத் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு அதிகமான கைர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லுக்மானுக்கு கொடுக்கப்பட்ட ஹிக்மத்தும் அதிகமான நலவுகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். ஹதரத்து லுக்மானுல் ஹகீம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அழகான வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இதனை பற்றி ஏன் பேசுகிறோம் என்றால், இன்றைய சமுதாயத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று பார்த்தால் அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்லக்கூடிய முறைப்பாடுதான், எங்களுடைய ஊரில் இருக்கும் இளைஞர்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், மூத்தவர்களை மதிக்கிறார்கள் இல்லை, மஸ்ஜிதுகளுக்கு வருகிறார்கள் இல்லை, மஸ்ஜிதுடைய மாண்புகளை பேணுகிறார்கள் இல்லை, சமூக துரோக விரோதமான செயல்களை செய்கிறார்கள், சிறு வயதிலேயே மோசமான பழக்கங்களுக்கு அடிமைகளாக மாறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மஹல்லாவிலும் மஸ்ஜிதிலும் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சிறுவர்களை பிரம்பினால் அல்லது பார்வையினால் அல்லது தண்டனைகளினால் திருத்துகிறார்கள். இந்த ஒரு 6 வகுப்புக்கு மேலே போகின்றவர்கள், அவர்கள் பாடசாலையில் ஆசிரியர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை, வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை, ஊரில் உள்ள மூத்தவர்களுக்கும் கட்டுப்பாடு இல்லை. இவர்கள் தான் ஒரு வகையான விஷமிகளாக உருவாகிறார்கள், விஷமிகளாக உருவாகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இப்படியான ஒரு குழு இருக்கிறது. அநேகமான குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகள் இந்த குழுவில் இணைந்து தான் இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாப்பது நாளைய எங்களுடைய சமுதாயத்தை பாதுகாப்பதற்குரிய அடித்தளமாக மாறும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் வீணாகி கேவலப்பட்டு அடிப்படை எத்தவர்களாக மாறிவிடாமல் இருப்பதற்கு இவர்களை பற்றி நாம் இன்றே சிந்திப்பது மிகவும் தேவையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாம் அவர்கள் முதலாவது என்ன செய்தார்கள், பிள்ளைகளுடன் அந்தந்த வயதிலே எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தந்தார்கள். அவர்களுடன் நாய் பேய் என்றோ அல்லது அவர்களை திட்டி தீர்த்தோ பேசுவதை கொண்டு ஒரு நாளும் அவர்கள் மனிதர்களாக உருவாகிவிட முடியாது. முதலாவது ஒரு பிள்ளை எங்களுடைய பேச்சை கேட்பதாக இருந்தால் இரக்கமாக அன்பாக அவர்களுடன் பேச வேண்டும். பாருங்கள், லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள், யா புனைய, இரக்கமுள்ள மகனே, இரக்கமுள்ள மகனே, அன்பான மகனே, எனது நெஞ்சு அப்படியாக ரொம்பவும் இரக்கமாகத்தான் தன்னுடைய பிள்ளைகளை பேசுகிறார்கள். பேசி என்ன சொன்னார்கள், யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, முதலாவது மகனுக்கு ஈமானை படித்துக் கொடுத்தார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ் காட்டுகின்றான் எந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளையும் அடிப்படையிலேயே ஈமானுடைய பாடம் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். ஈமானுடைய பாடத்தை கற்பிக்காமல் நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த ஒரு படிப்பை கொடுத்தாலும், எந்த ஒரு கோர்ஸை கொடுத்தாலும், அவன் வெறுமனே கல்வியை சுமந்த கழுதையை போன்று இருப்பானே தவிர உருப்படியான ஒரு மனிதனாக வரமாட்டான். ஈமான் அடிப்படையாக கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்விடத்தில்தான் அனைத்தும் இருக்குது என்ற நம்பிக்கை. கேட்பதாக இருந்தால் முதலாவது ரப்பிடத்தில் கேட்கணும், உதவி கேட்பதாக இருந்தால் ரப்பிடத்தில் கேட்கணும். நோயை குணப்படுத்துறவன் அவன், நோய்க்கு காரணம் அவன், அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை உண்டாக்கணும். இதனாலதான் லுக்மானுல் ஹக்கீம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல வேறொருத்தரை கொண்டு வந்து வச்சிடாதே, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்திராதே, இன்ன ஷிர்க லதுல்மன் அஸீம், நிச்சயமாக இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பின்னால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய், உன்னுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய். அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஹஜ்ரத் லுக்மானுல் ஹக்கீம், மகனே நீ தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்று, நீ தொழுகையை நிலைநாட்டு, எந்த ஒரு நன்மையையும் அடுத்த மனிதருக்கு துரிந்து சொல், பாவத்தில் இருந்து மனிதர்களை தடுத்திரு. எவ்வளவு அழகான 3 விஷயங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மகனுக்கு 6 வயதாக 7 வயதாக ஆகும் போதே ஒரு தகப்பன் அவனுடைய கைகளினால் பிடித்துக் கொண்டு வந்து, இதுதான் மஸ்ஜித், மஸ்ஜிதிலே இப்படித்தான் வுது செய்யணும், இப்படித்தான் தொழணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் இத்தனை ரக்காத்துகள், ருக்கு இப்படி, சுஜூத் இப்படி என்று பக்கத்திலே நிறுத்தி அவனுக்கு மஸ்ஜிதையும் மஸ்ஜிதுடைய அமல்களையும் காட்டி கொடுத்தால் அவன் நாளை பாருக்கு போக மாட்டான், அவன் நாளை விபச்சார விடுதிக்கு போக மாட்டான், அவன் நாளை வெளிநாடுகளில் போய் கேவலமான செயல்களில் ஈடுபட மாட்டான், போதை வஸ்துக்களை விற்பனை செய்யும் இடத்துக்கு போக மாட்டான். ஏன், உரிய வயதிலே தகப்பன் மஸ்ஜிதை காட்டி கொடுத்திருக்கிறார். ரஹ்மத் இறங்கும் இடம், ஈமானியர்களை உருவாக்கும் இடம், ஈமான்தாரி என்று பயப்படாமல் சாக்கி சொல்லுங்கள் என்று எந்த இடத்துக்கு வருவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த இடத்தை தகப்பன் காட்டி கொடுத்திருக்கிறார். எனவே லுக்மானுல் ஹக்கீம், பிள்ளைகள் நெறி தவறி போய்விடாமல், வழி தவறி போய்விடாமல் இருப்பதற்காக மஸ்ஜிதை காட்டி கொடுக்கிறார்கள். யா புனைய அகிமிஸ்ஸலா, நன்மையை பேச
சொல்லுகிறார்கள், தீமையை தடுக்க சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய குடும்பத்தை உருவாக்குவதே, சாலிஹான ஒரு குடும்பத்தை உருவாக்குவதே, ஒரு குடும்ப தலைவனின் பொறுப்பு. அவரிடத்தில் இதை பற்றி கியாமத்தில் விசாரணை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அழகிய குடும்பத்தை உருவாக்க என்ன உபதேசம் தேவை? லுக்மானுல் ஹக்கீமுடைய அந்த பெயரில் ஒரு சூராவை இறக்கி எல்லா தகப்பன்மார்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அல்லாஹ் வழிமுறை காட்டிக் கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொறுப்புதாரிகளும் தகப்பன்மார்களும் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் தான், நான் குடும்பத்தினுடைய பொறுப்புதாரி என்ற உணர்வு அவரிடத்தில் உண்டாகணும். இந்த உணர்வு வரும் வரையில ஒரு நாளும் அவர்கள் குடும்பத்தை சீராக்க மாட்டாங்க, ஒரு நாளும் குடும்பத்தை சீராக்க மாட்டாங்க. நிறைய பேரிடத்தில் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு என்ற உணர்வு இருக்குது, எதற்கு பொறுப்பு என்று தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க அவர்களுக்கு அழகாக தொழில் செய்து சாப்பிட கொடுத்தா பெருநாளுடைய காலங்களில் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வரும்போது நல்ல உடுப்புகளை வாங்கி உடுக்க வைத்து அலங்காரப்படுத்தினால், அல்லது நல்லொரு பாடசாலையில் பெரிய செலவிலே அவர்களை கொண்டு போய் சேர்த்து கல்வி கற்க வைத்து விட்டால் எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை, இது பொறுப்பிலே 120% இல்லை, 80% அவர்கள் பிழைவிட்டிருக்கிறார்கள். முதலாவது வேலை, அந்த பிள்ளைகளுடைய கல்விலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஏற்படுத்துறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சாதாரண விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உண்டாக்குறது. பிள்ளைகளின் எதிர்காலம் வெளிச்சமாகிறதுக்கு அடிப்படை தாயும் அந்த அல்லாஹை பற்றி பேசணும், தந்தையும் அல்லாஹை பற்றி பேசணும். சின்ன வயதிலே குழந்தைகள் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி கேட்கணும். விளங்காத பருவம், விளங்கெடுக்க முடியாத காலம், அல்லாஹை பற்றி கேட்க கேட்க அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். மிகப்பெரிய உதாரணம் தான், நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இளைஞரை வழிநடத்தி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய வயதிலே உள்ள ஆண் பிள்ளைகள் கிடையாது, அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் சின்ன வயதிலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு பெரிய பிள்ளைகளாக பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். இருந்தாலும் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்களான ஆண்கள், ஏனைய ஊரிலே உள்ள வாலிபர்கள் அவர்களை வழிநடத்தி காட்டினார்கள். நல்லவர்களாக மாற்றுவதற்கு இப்படி வேலை செய்யணும். என்ன செய்தார்கள்? அவர்களுடைய சாச்சாவின் மகன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை ஒரு நாள் தன்னுடைய கழுதைக்கு பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு போகிறார்கள். திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, கழுதைக்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வயது வெறும் 7 தான், 7 வயது இப்னு அப்பாஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்துக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இப்னு அப்பாஸுக்கு சில புத்திமதிகளை சொல்ல விரும்பினார்கள். அந்த புத்திமதி கியாமத்து வரைக்கும் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையட்டும் என்று விரும்பினார்கள். பார்த்தார்கள், இப்னு அப்பாஸ் என்றார்கள், இப்னு அப்பாஸ் அப்படி என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லப்பைக வஸ்அதைக் யா ரசூலல்லாஹ், இதோ நான் ஆஜராகத்தான் இருக்கிறேன், உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், நான் தூங்கல்ல, உங்களோட பேச்சு எனக்கு நல்லா விளங்குது, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படி என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களோட வீடுகளிலும் 7 வயது சிறுவர்கள் இருப்பார்கள், ஏதாவது ஒரு புத்திய சொல்லி பாருங்க அவங்க கேட்பாங்களான்னு பாப்போம். அநேகமாக 7 வயது என்பது புத்தி சொல்ல நாம் ஆரம்பிக்கும் போதே எங்களை பார்த்து சிரிக்கிற வயது. நாம் புத்தி சொல்ல ஆரம்பித்தால் ஏளனமாக சிரிப்பார்கள். என்ன இவர் சொல்றார், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை நக்கலாக திருப்பி சொல்வார்கள், அப்படிப்பட்ட வயது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதுதான் ஆழமான விஷயங்களை அவர்களுடைய கல்விலே போடுகிறார்கள், சிந்திக்க வைக்கிறார்கள், உள்ளத்திலே பதிய வைக்கிறார்கள், முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்களும் பிள்ளைகளுக்கு 100,000,000,000 பணம் இறைப்பதல்ல, வீடும் காணியும் தொழிலும் படிப்பும் அல்ல, ஆகப்பெரிய படிப்பாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் இருக்குது, அவர் அந்த அடிப்படை விஷயங்களாக இவற்றை கொடுங்கள் என்று முழு உம்மத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு போய்விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது 7 வயது சிறுவனுக்கு பொருந்தும், உண்மையில் 70 வயது வயோதிகருக்கு பொருந்தும். அவ்வளவு ஆழமான விஷயம். ஏன்?
எங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்? எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்னவாகி விடுவார்களோ, நாங்களும் ஒரு காலத்தில் நோயாளியாகி போய்விடுவோம், வயதாளியாகி போய்விடுவோம், அல்லது வஃபாத்தாகி கபருக்கு போய்விடுவோம், பிள்ளைகள் தனிமைப்பட்டு விடுவார்கள். அந்த காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வீடு இருக்குமா, சொத்து இருக்குமா, ஆகுமான தொழில் இருக்குமா, உருப்படியாக இந்த பூமிக்கு மேல வாழ்வார்களா? இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவலை. இது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, பௌத்த சகோதரனுக்கும் இருக்குது, இந்து சகோதரனுக்கும் இருக்குது, கிறிஸ்துவ சகோதரனுக்கும் இருக்குது, எல்லோருக்கும் இந்த சிந்தனை இருக்குது. அதனால் தான் எல்லோர்களும் அதற்கு ஏற்பாடு செய்ய முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனுடைய முன்னேற்பாடாக லட்சக்கணக்கான பணம் செலவழித்து ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்க்கிறார்கள். கைகளினால் பிடித்துக் கொண்டு போய் அழ வேண்டுமானாலும் அந்த பாடசாலைகளில் சேர்த்துகிறார்கள். ஏன்? எதிர்காலம் நல்லதாக ஆக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமான ஒரு வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். நீங்கள் செய்கின்ற அந்த முயற்சிகள் வெறும் ஒரு சபவை, அது சுண்ணத்துக்காக செய்யலாம், ஆனால் அசல் அதுவல்ல. அதை கொண்டு ஒரு பிள்ளை உருப்படியானவனாக ஆக முடியாது, ஆகுமான ஒரு மனிதனாக உருவாக முடியாது, நல்ல பெயர் வாங்க முடியாது, உலகத்தில் நல்லொரு பிரஜையாக உருவெடுக்க முடியாது. அசல் விடயம் இதுதான். சொல்லிக் கொடுத்தார்கள் இப்னு அப்பாஸுக்கு. என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்? நீ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாரு, ஹலாலை ஹலாலாக எடு, ஹராத்தை ஹராமாக எடு, அல்லாஹ் சொன்னவற்றை செய், அல்லாஹ் விடு சொன்னதை விடு, இதுலதான் உன்னை பாதுகாப்பிருக்கிறது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு அருமையான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், தீனை பின்பற்றுவதை கொண்டுதான் ஒரு இளைஞனுடைய எதிர்கால பாதுகாப்பு இருக்குது. பணத்தை கொண்டல்ல, அரசியலை கொண்டல்ல, கட்டடங்களை கொண்டல்ல, கடைகளை கொண்டல்ல, கம்பெனிகளை கொண்டல்ல, அல்லாஹுடைய தீனை பாதுகாக்கிறவராக ஹலாலை எடுக்கணும், ஏவல்களுக்கு கட்டுப்படணும், ஹராத்தை விடணும், இவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தீனை பாதுகாருங்க. இப்னு அப்பாஸ், உனக்கு எங்களை அல்லாஹ் உதவி தேவையோ திரும்புற பக்கமெல்ல உதவி கிடைக்கும். இஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹத், நீ அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாருங்க, நீங்க திரும்புற பக்கம் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். இரண்டாவது விஷயம் சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் சிந்தித்து பார்ப்போம், எங்கட வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரு முறையாவது வாழ்க்கையில் இதை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாருங்க, நேரத்துக்கு தொழுங்க, ரமலான்ல நோன்பு பிடிங்க, குர்ஆன் ஓதுங்க, ஜிக்ர் செய்யுங்க, நல்லதை பேசுங்க, ஒவ்வொரு நாளும் இதுல ஈடுபடுங்க, எதிர்காலத்துல பாதுகாப்பு இதுதான். கேவலமான வேலைகளில் ஈடுபட்டு பெயர் பழுதாகாதே. நாளை எதிர்காலத்தில் குடும்பம் நடத்த முடியாதவனாக, மனைவி மக்களோட பிரச்சனை படுபவனாக, பிள்ளைகளிடம் அடி வாங்குபவனாக, சமூகத்தினால் கழிக்கப்பட்ட ஒரு நபராக நீ மாறாமல் இருப்பதற்கு வழி அல்லாஹ்வுடைய தீன பாதுகாக்கிறது தான் என்று எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டால் அடுத்தவரிடத்துல கை நீட்டி பிச்சை வாங்காதீங்க. யாரிடத்து யாருடைய வாசலுக்கு முன்னாலேயும் போய் நீங்க அடைக்குறையாக நிக்க வேண்டிய தேவையில்லை, மானத்தை இழந்து கைநிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்னு அப்பாஸ், இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேக்குறதாக இருந்தா அல்லாஹ்விடத்தில் கேளு, வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேவையா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, கேக்குறதாக இருந்தால் ரப்புடைய கதவு திறந்திருக்குது, அவனிடத்தில் போய் கேள், உதவி தேவையா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. மூணாவது விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், முழு உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் பிரயோசனமான மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான் பொறாமை. பொறாமைதான் பெரிய பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு செல்வம் கிடைத்தால் மற்றவர்கள் எல்லாம் அவரோட பொறாமை, முன்னால புகழுவாங்க, பின்னால இகழுவாங்க. இது செல்வத்துடைய தன்மை. முன்னால ஹாஜியார் என்பான், பின்னால போகும்போது ஆயிரம் ஏற்ற ஏசிடுவான். இது செல்வத்துக்குள்ள தன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று ஒருவன் படிப்புல முன்னேறுகிறார், அவரோட வகுப்பில் உள்ள எல்லருக்கும் பொறாமை. ஒரு மனிதனுக்கு நிர்வாகத்தில் ஒரு இடம் கிடைக்குது, அடுத்தவர்களுக்கு பொறாமை. ஒரு மனிதனுக்கு ஒரு ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான், அடுத்தவர்களுக்கு பொறாமை. ஒரு கடை இருக்குது, அதற்கு எதிரில் அதே போல ஒரு கடையை இன்னொருத்தன் திறக்கிறான், இவனுக்கு பொறாமை. இவன் செய்த பிசினஸ் இன்னொருத்தன் ஆரம்பிச்சுதான், அவனுக்கு பொறாமை.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மிகப்பெரிய தீக்கு, இந்த மிகப்பெரிய நஞ்சுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக இப்னு அப்பாஸுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் பொறாமை எதால வருகிறது தெரியுமா? அல்லாஹுடைய கலாவையும் கதரையும் நம்பாததால். அவனுக்கு எழுதினது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். நான் உலகத்தை பிறத்தினாலும் அது எனக்கு கிடைக்காது, எனக்கு எழுதப்பட்டது எனக்கு வருகிறது, முழு உலகமும் என்னை எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்தா யாருடைய யாரும் பிரச்சனைப்பட மாட்டாங்க. சொன்னாங்க இப்னு அப்பாஸ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு கைர முடிவு செய்திருக்கிறான், செல்வத்தை தருவதாக, ஒரு வீட்டை தருவதாக, அழகிய ஒரு பெண்ணை தருவதாக, அல்லது உங்களுக்கு அழகான குழந்தைகளை தருவதாக, மதிப்பையும் பட்டத்தையும் மரியாதையும் தருவதாக முடிவு செய்திருக்கிறான். முழு மக்களும் இதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாலும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது. முடிவு செய்யல, ஆசைதான், பணம் அவ்வளவு முடிவாகல்ல, பெரிய வீடு தேவைதான் முடிவாகல்ல, அழகிய மனைவி தேவைதான் முடிவாகல்ல, பெரிய பட்டம் தேவைதான் முடிவாகல்ல. முழு உலகமும் காசி போட்டு ஒன்னு அங்கு உயர்த்த நினைச்சாலும் ஒரு நாளும் அவர்களால் உயர்த்தி விட முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய காதில் இருக்கிறார்கள்? 7 வயதுள்ள ஹதரத் இப்னு அப்பாஸுடைய காதில். எவ்வளவு அருமையான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றே உடனடியாக பிரதிபலனை பார்க்க முடியாது. 7 வயதில் போட்ட இந்த வித்துக்களை 5 வருடங்கள் கழித்து 12வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே கனி வந்திருப்பதை பார்க்கிறார்கள். 7 வயதில் போட்ட வித்து 5 வருடங்களில் மரமாக உருவெடுத்து காய் கடிந்திருக்கிறது. எங்கே பார்க்கிறார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்திருக்கிறார்கள். புகாரியில் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்து சொல்கிறார்கள், மைமூனா நாகியார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய சாட்சி, அவர்களுடைய தாயின் சகோதரி. சொன்னார்கள், உங்க வீட்டுல ஒரு நாள் இரவு நான் வந்து தங்கணும், அதுவும் ரசூலுல்லாஹ் உங்க வீட்டுல இருக்கிற நாளையில. கேட்டார்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ஏன் எங்கட வீட்டுல ஏன் நீங்க வந்து தங்கணும்? சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான், 12 வயது ஒரு சிறுவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சுபஹானல்லாஹ், எங்கட 12 அல்ல 30 வயதுள்ளவருடைய வாயாலையும் வராத ஒரு வார்த்தை. சொன்னார்கள், எதுக்கு தெரியுமா? ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய தஹஜ்ஜுத் தொழுகையை பார்க்கிறதுக்காக. 12 வயது சிறுவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஹதரத் ரசூல் உங்க வீட்டுல இருக்கிற நாளில் எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, எத்தனை ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, எப்படி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. எனக்கு சொன்னாங்க தேவை என்ன, அல்லாஹ்விடத்துல கேளுண்டி, நான் பார்க்கணும் அவங்க எப்படி கேட்கிறாங்க. 12 வயசுல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாலிபராக உருவெடுக்கும் காட்சியை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் காட்டினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இது போன்ற நல்லவைகளை, நல்ல ஈமானுடைய பேச்சுகளை அந்த பிள்ளைகளுக்கு முன்னால பேசுறது மட்டுமல்ல, 2வது பகுதி அவர்களுக்கு கொடுக்கின்ற உணவும் 100க்கு 100 ஹலாலாகும். உணவுடைய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். ஒரு மனிதர் தான் ஒரு வீட்டில சம்பாதிக்கிறார், 10 பேர் சாப்பிடுறாங்க, இவர் அந்த சம்பாதிப்பில் ஒரு பேச்சில பிழைவிட்டால், எக்ரிமெண்ட்ல ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை விட்டால் 10 பேருடைய உடம்பு நரகத்துக்கு தகுதியாகிறது. வியாபாரத்தில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எக்ரிமெண்ட்ல போட்ட ஒரு எழுத்து, வார்த்தையால பொய் பேசப்படுகிறது, கிடைக்கிற காசி ஹராம். எக்ரிமெண்ட்ல ஒரு இடத்துல வட்டி உள்வாங்கப்படுகிறது, கிடைக்கிற காசி ஹராம். முழு வீட்டுக்கும் கொண்டு போய் செலவழிக்கிறார், அனைத்தும் அங்கு ஹராமாக மாறிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இன்று பாருங்கள், ஹலாலுக்காக மிகப்பெரிய ஏற்பாடு. எந்த பொருள்கள் ஹலால், எதிலே சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது, எது ஹராம், துல்லியமாக அதற்கு 500,000 செலவழித்து அதற்குரிய அடையாளங்களை போடுகிறார்கள். மாஷா அல்லாஹ், அது ஒரு பகுதி. ஆனால் வெறும் பொருளிலே மாத்திரம் சின்னங்களை பதிப்பதனால் உணவு ஹலால் ஆகாது, உணவு ஹலால் ஆகாது. இன்னொரு பகுதியும் இருக்குது, அந்த ஹலால் என்று சின்னம் போடப்பட்ட உணவை நீங்கள் கொடுத்து வாங்குறீர்களே காசி, இந்த காசிக்கு ஹலால் என்று சீல் போட்டது யாரு, யார் அதுக்கு போடுவார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஜமீயாவுக்கும் போட முடியாது, ஒரு மதரசாவில் உள்ள உலமாக்களுக்கும் போட முடியாது. நாங்கள் தான் நாம் கொடுக்கும் காசிக்கு ஹலால் உத்தரவாதம் கொடுக்கணும். என்னுடைய சேப்பில் இருக்கும் காசி ஹலாலா ஹராமா அது எனக்கு தான் தெரியும்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவேதான் ஒருவர் ஜம்ஜம் நீரை வாங்குறார், எவ்வளவு பரிசுத்தமான நீர், ஜம்ஜம் நீரை வாங்குறார் ஹராமான பணத்தால், அந்த ஜம்ஜம் நீர் ஹராம். ஜம்ஜம் நீருடைய குற்றம் அல்ல, கொடுத்து வாங்கிய காசு ஹராம். இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா அது ஷிஃபாவாகாது, அது நோயாக மாறும். ஷிஃபாவாகாதது நோயாக மாறும், பரக்கத்தாக மாறாது முசீபத்தாக மாறும். இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய சிறந்த எழுச்சி வளர்ச்சி, அவர்களுடைய மாற்றம், அவர்களுடைய திருத்தம், இதிலே அந்த வீடுகளிலே பராமரிக்கப்படுகிற தொடங்கப்படுகின்ற பொருள்கள் ஹலாலாக இருப்பது மிக முக்கியமான விஷயம் என்பதை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நுள்ளடியார்களே, இது மட்டுமல்ல, அல்லாஹுடத்தில் அதிகமாக துவா செய்யணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்றான். நல்லடியார்களுடைய பிரார்த்தனை என்ன? வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுக்கு தருகின்ற பிச்சளங்கள் பிள்ளைகளையும் பார்க்கிறதுக்கு சந்தோஷமானவங்களாக தருவாயாக. அது மட்டுமல்ல, எங்களை நல்லவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்குவாயாக. கெட்டவர்கள் எங்களை பார்த்து பின்பற்ற கூடாது, நல்லவர்கள் எங்களை பார்த்து பின்பற்றா நாங்க எவ்வளவு நல்லா இருக்கிறோம். முத்தகீன இமாமா, முத்தகீங்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஓதிவாரோம். எங்களோட மனைவிய துனியாவில் அழகாக பார்க்கறது போல கியாமத்திலையும் பார்க்கணும். இந்த பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக பார்க்கணும். எந்த நாளும் மனைவியோட சண்டை, எந்த நாளும் பிள்ளைகளோட பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு வீடுகளில் நடக்குது. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இந்த துஆ ஓதிக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், அடியார்களுடைய துஆ இதுதானாம். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களுடைய வழக்கம் இதுதானாம். குடும்பத்துக்கு துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் என் மனைவியையும் மக்களையும் கண்குளிர்ச்சியாக்கி, அவர்களை பார்த்து வெறுப்புண்டாக்காதே, அவர்களை காணும்போது ஒரு கோபம் உண்டாக்காது, எனக்கு அவர்களோடு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கு என்று அல்லாஹ் துஆ செய்ய சொல்கிறான். நாங்கள் இந்த அளவுக்கு துஆ செய்திருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயங்களை நாம் சிந்திப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களில் ஈடுபட்டு அவனுடைய முழு நலவுகளையும் வெகுமதிகளையும் அடைந்து கொள்ளும் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.